The following is a class on the Bhagavad Gita as it is, 6th chapter, text 1 through 4, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on September 5th, 1966, in New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, 6th adhyayam, 1 mudal 4 varailana slogangalukku upanyasam valangiyavar. தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் செப்டம்பர் 5 நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஸ்ரீ பகவான் உபாச பகவான் தி அதர் டே வி ஹவ் எக்ஸ்பிளைன் ஹூ இஸ் பகவான். பகவான் இஸ் தி லாஸ்ட் வேர்ட் ஆஃப் தி அப்சல்யூட் ட்ரூத்.
பகவான் உவாச்ச, பகவான்ற இந்த வார்த்தையை வேறொரு நாள் நம்ம விளக்கணும். பகவான் அப்படின்றது பூர்ண உண்மையின் கடைசி வார்த்தை.
The absolute truth is realized in three phases. Impersonal Brahma, localized, Paramatma Super Soul, and ultimately as the supreme personality of God.
அந்த பூர்ண உண்மையை மூன்று நிலைகளில் உணரப்படுது. அருவ பிரம்மன், எங்கும் வியாபித்திருக்கும் பரமாத்மா, இறுதியில் பரமபுருஷ பகவான்.
Ultimately, பகவான் as the supreme absolute truth is first.
இறுதியில் பகவான் அல்லது பூர்ண உண்மையானது ஒரு நபர்.
And secondarily, he is all-pervading super soul, and the Brahma Jyoti effulgence.
அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியவர்கள் எங்கும் வியாபித்திருக்கும் பரமாத்மா மற்றும் பிரகாசமான பிரம்ம ஜோதி.
So here it is said, see, Bhagavan was. Bhagavan means the proprietor of everything. And all powerful, all he has got all famous.
இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் அப்படின்னா எல்லாத்துக்கும் உரிமையாளர், அனைத்து பலத்தையும் உடையவர், அனைத்து புகழையும் கொண்டவர்.
Nobody can be more famous than God. And all beautiful, and full of knowledge, and full of renunciation.
கடவுளை காட்டிலும் வேறு எவராலும் மிகவும் பிரபலமானவராக இருக்க முடியாது. மேலும் அவர் அனைத்து அழகு, அனைத்து அறிவு மற்றும் அனைத்து துறவையும் கொண்டவர்.
Full of opulence, at the same time full of renunciation.
ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவராகவும் இருக்கார், அதே சமயத்தில் அவர் அனைத்து துறவையும் கொண்டவராகவும் இருக்கார்.
Here, in the material world, you'll find if a rich man has got great opulence, he's not liking to give it up.
இங்கே இந்த பௌதிக உலகத்தில் ஒரு செல்வந்தர் நிறைய ஐஸ்வர்யங்களை கொண்டிருக்கார், ஆனால் அதை கைவிடுறதுக்கு அவர் விரும்புறதில்லை. அதை நம்ம பார்க்க முடியும்.
He's not like, he does not like to renounce, but in the supreme personality of Godhead you will find full of all opulence, but at the same time full of renunciation.
அவர் விரும்புறதில்லை, அவர் எல்லாத்தையும் துறவு கொள்ள விரும்புறதில்லை. ஆனால் பரமபுருஷ பகவான் விஷயத்தில் எல்லா ஐஸ்வர்யங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், அதே சமயத்தில் அவர் எல்லாத்தையும் துறந்தவராகவும் இருக்கார்.
The six qualifications, proprietor of all opulence, all famous, all strength, all beauty, all knowledge, and all renunciation.
ஆறு தகுதிகள், எல்லா ஐஸ்வர்யங்கள், எல்லா புகழ், எல்லா பலம், எல்லா அழகு, எல்லா அறிவு மற்றும் எல்லா துறவுக்கும் உரிமையாளராக அவர் இருக்கார்.
is anywhere you find all these six qualifications in four, he is the supreme personality of God.
இந்த ஆறு ஐஸ்வர்யங்களை எல்லா இடத்துலையுமே நீங்க பரமபுருஷ பகவான் இடத்துல பார்க்க முடியும்.
So here it is said, see, Bhagavan was the supreme personality of Godhead is speaking.
அதனால இங்க ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பரமபுருஷ பகவான் பேசிட்டு இருக்கார்.
He is speaking means he is speaking with all knowledge. His knowledge has no flaw. Our knowledge has many, so many flaws.
அவர் பேசுறார் அப்படின்னா அவர் எல்லா அறிவையும் கொண்டு பேசிட்டு இருக்கார். அவருடைய அறிவில் குறைபாடுகள் எதுவும் கிடையாது. நம்முடைய அறிவுன்னா நிறைய குறைபாடுகள் இருக்கு.
We commit mistakes. We are illusion. Sometimes we speak something and at our heart there is something else. That means you cheat.
நாம தவறுகள் செய்கிறோம். நம்ம மாய வயப்பட்டிருக்கோம். சில சமயத்தில் நம்ம ஏதாவது பேசுவோம், ஆனால் நம்ம இதயத்தில் வேற ஏதாவது இருக்கும். அப்படின்னா நம்ம ஏமாத்துறோம்.
And our experience all imperfect because our senses are imperfect. Therefore, I cannot speak anything to you.
மேலும் நம்முடைய அனுபவம் பக்குவமற்றதாக இருக்கு. ஏன்னா நம்முடைய புலன்கள் பக்குவமற்றது. அதனால உங்ககிட்ட என்னால் எதையும் பேச முடியறதில்லை.
If you ask me, Swamiji, then what you are speaking? I am speaking simply what the Supreme Personality Godhead has said.
அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சுவாமிஜி அப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, என்னதான் பேசுறீங்க? நான் பேசுறேன், அது பரமபுருஷ பகவான் பேசினதை நான் திருப்பி பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான்.
I'm just repeating the same words. That's all. Don't think that I am speaking.
அவர் என்ன பேசினாரோ அதே வார்த்தைகளை நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நானா ஏதோ பேசுறேன்னு நீங்க நினைக்காதீங்க.
I am simply an instrument. Real speaker is the Supreme Personality of Godhead, who is without and within.
நான் வெறுமனே ஒரு கருவிதான். உண்மையா இங்க பேசக்கூடியவர் அந்த பரமபுருஷ பகவான். அவர் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் இருக்கக்கூடியவர்.
So what does he say? He says,
சரி, அவர் என்ன சொல்றார்? அவர் சொல்றார்,
அநாஸ்திதம் அநாஸ்தித கர்ம ஃபலம் கார்ஜம் கர்ம கரோதி ஜா சா சந்நியாசி ச யோகி ச நா நிரக்னி ந சாக்ரியா. அநாஸ்திதா, அநாஸ்திதா மீன்ஸ் without any shelter.
அநாஸ்ரிதா, அநாஸ்ரிதா அப்படின்னா எந்த அடைக்கலமும் இல்லாத.
கர்ம ஃபலம், everyone is working expecting some result. Whatever you do, what you expect some result.
கர்ம ஃபலம், ஒவ்வொருத்தருமே செயல்படுறாங்க, ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து அவர்கள் எதை செய்தாலும் செய்கிறாங்க. நீங்க ஏதாவது பலனை எதிர்பார்த்து தான் அதை செய்யறீங்க.
Yes, Bhagavan says, the Supreme Personality God has said, that anyone who works without any shelter of the result.
இங்க பகவான் சொல்றார், அந்த பரமபுருஷ பகவான் சொல்றார், யாரோ ஒருத்தர் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செயல்படுறாங்களோ,
then if he does not expect any result, then why does he work?
அவர் வேலை செய்யறார். இப்ப அவர் எந்த பலனையும் எதிர்பார்க்கல அப்படின்னா அப்ப எதுக்காக அவர் வேலை செய்யறார்?
Unless suppose I ask somebody to work this way, then he will expect something, some result, some remuneration, some reward, or some salary. That is the way of working here.
இப்ப யாரோ ஒருத்தர் நீங்க இந்த விதத்துல செயல்படுங்கன்னு நான் கேக்குறேன், அப்ப அவர் ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்க்கிறார். ஏதாவது ஒரு லாபம், ஏதாவது ஒரு பலன் அல்லது சம்பளம் அவர் அதுக்கு எதிர்பார்க்கிறார். அப்படி தான் இங்கே எல்லா வேலையும் செயல்பட்டுருக்கு.
பட் கிருஷ்ணா பிரஸ்கிரைப் தி அநாசித கர்மஃபலம். ஒன் ஹூ ஒர்க்ஸ் விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆர் ரிவார்ட், தென் வை டஸ் யூ ஒர்க்? கார்ஜம், இட் இஸ் மை டியூட்டி.
ஆனா கிருஷ்ணர் இங்க என்ன பரிந்துரைக்கிறாருன்னா, அனாசிரித்த கர்ம பலம், யார் ஒருத்தர் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செயலில் ஈடுபடுறாங்களோ, எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம, அப்படின்னா அவர் எதுக்கு வேலை செய்யணும்? காரியம், இது என்னுடைய கடமை.
Not with the razor, but as duty. I am duty bound to do this.
பலனுக்காக இல்லை, ஆனால் கடமைக்காக. இதை செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டவனா இருக்கேன்.
கார்ஜம் கர்ம கருவதிகா இன் சச் எ வே, இஃப் சம்படி வார் சசன்னாசி, ஹி இஸ் ஆக்சுவலி இன் தி ரினவுன்ஸ் ஆர்டர் ஆஃப் லைஃப்.
காரியம் கர்ம கரோதியா, இந்த விதத்தில் ஒருத்தர் செயல்பட்டார் அப்படின்னா சசன்னியாசி, உண்மையிலே அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கார்.
There are four stages of life according to Vedic culture. We have many times explained to you that brahmachari, grihastha, vanaprastha and sannyasi.
Veda kalacharathin padi vaalkin naangu nilaigal irukku abindrada ungalku palamura vilakki irukkiradha. Adhaavadhu brahmachari, grihastha, vanaprastha matrum sannyasi.
Brahmachari means student life, to be trained up in spiritual understanding, Krishna consciousness, fully trained up, he is called Brahmachari.
Brahmachari அப்படினா மானவ வாழ்க்கை, அவனுக்கு ஆன்மீக புரிதல்ல, கிருஷ்ண உணர்வுல நல்ல முழுமையான பயிற்சி அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அவனை பிரம்மச்சாரின்னு அழைக்கப்படுது.
Then, after full training, he accepts wife. He gets himself married and lives with family and children. That is called grihastha.
அதன் பிறகு முழுமையான பயிற்சிக்கு பின்பு அவன் மனைவியை ஏற்றுக்கொண்டு திருமண வாழ்வில் மனைவி குழந்தைகளோட வாழ்றான். அவன் வந்து கிரகஸ்தர்.
Then after 50 years he leaves the children alone and gets out of home accompanied by his wife and travels in the holy places.
அதன் பிறகு 50 வயசுக்கு பிறகு அவன் குழந்தைகள்லாம் விட்டுட்டு, அவன் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு மனைவியோட சேர்ந்து புனித ஸ்தலங்களுக்கு பயணம் செய்கிறான். அவனுக்கு பேர் வானப்பிரஸ்த. மனைவியை வந்து, அதன் பிறகு இறுதியில் அவன் வந்து மனைவியை குழந்தைகளோட பாதுகாப்பில் விட்டுட்டு அவன் வந்து தனிமையில் சந்நியாச வாழ்க்கை வாழ்கிறான். அதுதான் துறவு வாழ்க்கை.
அதனால்
வாழ்க்கையின் இந்த நான்கு விதமான நிலைகள் இருக்கு.
Simply renouncement is not all. There must be some duty. Karjam. Karjam means it is my duty.
இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் வெறுமனே துறந்துறதுன்றது மட்டுமே எல்லாம் கிடையாது, கண்டிப்பாக கடமைன்றதும் இருக்கணும். காரியம், காரியம் அப்படின்னா இது என்னுடைய கடமை.
Now what is that duty? He has renounced the family life, he has no more botheration how to maintain his wife and children, then what is his duty?
Ipo avanude kadama enna? Avan vandu kudumba vaalkaiye thurandutan, avanukku idukapram manaviye paramarikkanum kulandhigala paramarikkanum endra kavala illa. Appo avanude kadama enna?
That duty is very responsible duty. to work for Krishna.
அந்த கடமையானது மிகவும் பொறுப்புள்ள ஒரு கடமை. அது கிருஷ்ணருக்காக செயல்படுறது.
காஜம் காஜம் மைண்ட் இஸ் தி ரியல் டியூட்டி. தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் இன் அவர் லைஃப். ஒன் டியூட்டி இஸ் டு சர்வ் தி இல்யூஷன் அண்ட் அனதர் டியூட்டி இஸ் டு சர்வ் தி ரியாலிட்டி.
காரியம் காரியம் அப்படின்னா உண்மையான கடமை. நம்ம வாழ்க்கையில் ரெண்டு விதமான கடமைகள் இருக்கு. ஒன்று மாயைக்கு சேவை செய்யறது, மற்றொன்று உண்மைக்கு சேவை செய்யறது.
When you serve the reality, that is called real sannyas. And when we serve the illusion, that is called maya.
எப்போ நீங்க உண்மைக்கு சேவை செய்றீங்களோ அதுக்கு பேரு சந்நியாசம். எப்போ நீங்க பொய்யான தோற்றத்துக்கு சேவை செய்றீங்களோ அதுக்கு பேரு மாயா.
Now, either to serve the reality or to serve the illusion, I am in such a position that I have to serve.
இப்ப என்னுடைய நிலை என்னன்னா, நான் சேவை செய்தாகணும். மாயைக்கு சேவை செய்யறதா, உண்மைக்கு சேவை செய்யறதா?
My position is not to become the master, but to become the servant. That is my constitution.
என்னுடைய நிலை என்னன்னா, எஜமானன் ஆகறதல்ல, சேவகன் ஆகிறது. அதுதான் என்னுடைய இயற்கை.
Everyone in this material world is a servant. Nobody is master. One thinks that I am the master, but he is actually servant.
இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற யாருமே எஜமானர் அல்ல. ஒவ்வொருத்தரும் சேவகன் தான். ஒருத்தன் நான் எஜமானன் நினைக்கலாம், ஆனால் உண்மையிலே அவன் சேவகன் தான்.
சப்போஸ் இஃப் யூ ஹவ் காட் யுவர் ஃபேமிலி, இஃப் யூ ஆர் திங்கிங் தட் யூ ஆர் தி மாஸ்டர் ஆஃப் யுவர் வைஃப், ஆஃப் யுவர் சில்ட்ரன், ஆஃப் யுவர் சர்வெண்ட், ஆஃப் யுவர் பிஸ்னஸ், தட் இஸ் ஃபால்ஸ்.
இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உங்கள் மனைவியோட, உங்கள் குழந்தைகளோட, உங்கள் சேவகர்களோட, உங்கள் வியாபாரத்தோட எஜமானன் நான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது பொய்யானது.
You are the servant of your wife, you are the servant of your children, you are the servant of your servants. That is your real position.
உங்களுடைய உண்மையான நிலை என்னன்னா, நீங்கள் உங்கள் மனைவியோட சேவகன், உங்கள் குழந்தைகளோட சேவகன், உங்களுடைய சேவகர்களுக்கு சேவகன்.
Any case you take, the president, he is considered to be the master of your country, but actually he is the servant of your country.
நீங்க யார் வேணா எடுத்துக்கலாம். உங்க ஜனாதிபதி கூட இந்த நாட்டோட எஜமானர்னு நினைக்கிறாங்க, ஆனா உண்மையிலேயே அவர் நாட்டோட சேவகன்.
So if you go on analyzing that our position is always servant.
எப்படியே நீங்க ஆராய்ந்துகிட்டே போனீங்கன்னா நம்முடைய நிலை எப்பொழுதுமே சேவகன் தான்.
So, either we shall become the servant of illusion or we shall have to become the servant of God.
அதனால ஒன்னே மாயையினுடைய சேவகனா ஆகலாம், அல்லது கடவுளுடைய சேவகன் ஆகலாம்.
But if we remain the servant of illusion, then our life is wasted. Everyone is servant of illusion.
ஆனா மாயையுடைய சேவகனா இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வீணடைஞ்சிடும். ஒவ்வொருத்தருமே மாயையினுடைய சேவகனா தான் இருக்காங்க.
He's servant of nobody, but servant of illusion. He is expecting some profit. For serving, he is expecting some profit.
அவன் யாருடைய சேவகனும் இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா மாயையுடைய சேவகன். அவன் லாபத்தை எதிர்பார்க்கிறான், சேவை புரியறதுக்கு பலனை எதிர்பார்க்கிறான்.
But that profit is transient and illusion. Therefore, he is servant of illusion.
ஆனால் அந்த லாபமும் நிலையற்றதாகவும் மாயையானதுமா இருக்கு. அதனால தான் அவன் மாயையினுடைய சேவகன்.
And when a person becomes to his real senses, transcendental senses or jnana, when he becomes actually the person in knowledge, then he becomes the servant of the reality.
மேலும் எப்போ ஒரு நபர் அவனுடைய சரியான அறிவுக்கு வரானோ, உன்னதமான ஞானத்தை அல்லது அறிவை பெறானோ, அப்போ அவன் உண்மையிலேயே அறிவை பெற்றவனாக இருக்கிறான்.
பிகாஸ் ஐ ஆம் சர்வன்ட் ஆல்வேஸ் திஸ் வே ஆர் தட் வே.
ஏன்னா இந்த விதத்திலேயோ அல்லது அந்த விதத்திலேயோ எப்படியும் நான் சேவகன் தான்.
தி நாலேஜ் மீன்ஸ் தென் வை ஷல் ஐ சர்வ் தி அன்ரியல் இல்யூஷன், லெட் மீ சர்வ் தி ரியாலிட்டி.
அதனால தான் ஞானம் அப்படின்னா நான் உண்மையாக இருக்கும்போது நான் ஏன் மாயைக்கு சேவை பண்ணணும், நான் உண்மைக்கே சேவை பண்றேனே.
இஃப் மை பிசினஸ் இஸ் டு சர்வ் அண்ட் நதிங் டு பி நெவர் டு பி மாஸ்டர் ஆல்வேஸ் டு சர்வ் தென் வை ஐ ஷல் சர்வ் தி இல்யூஷன்.
என்னுடைய கடமை சேவை செய்துட்டு இருக்கிறது தான், எஜமானர் ஆகிறது இல்லை. எப்பொழுதுமே சேவை செய்ய போறேன் அப்படின்னா அப்ப ஏன் நான் மாயைக்கு சேவை பண்ணணும்?
Let me serve the real. That sense is called knowledge.
நான் உண்மைக்கு சேவை செய்கிறேன், இந்த அறிவு தான் உண்மையான ஞானம்.
So anasthita karma phalam, sannyas, renounced order of life means one who is in perfect knowledge, he can take sannyas.
அதனால அனாஸ்ரித கர்ம பலம் சந்நியாச, துறவு வாழ்க்கை அப்படின்னாவே யார் ஒருத்தர் பக்குவம் ஞானத்தோடு இருக்காரோ அவர் துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியும்.
அதர்வைஸ் இஃப் ஹி டேக்ஸ் ஆல் ஆஃப் ஹிஸ் சர்டன்ஸ் தி ரினவுன்ஸ் ஆர்டர் ஆஃப் லைஃப், ஹி வில் கிரியேட் மிசரி ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் மிசரி ஃபார் அதர்.
அப்படி இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அவருக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி மிக பெரும் தொந்தரவை ஏற்படுத்துவார்.
In full knowledge, that sannyas. So here, how that full knowledge is exhibited after sannyas, that is explained here by the Supreme Personality of Godhead.
முழு அறிவோடு இருக்கும்போது தான் அது சந்நியாசமாகுது. அதனால இங்கே அந்த முழு ஞானம் எப்போ வெளிப்படுத்தப்படுது அப்படின்றத இங்கே முழு முதற் கடவுளால் விளக்கப்பட்டிருக்கு.
What is that? Sarjam, it is my duty to become Krishna conscious.
அது என்னது காரியம்? என்னுடைய கடமை கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது.
And to serve the cause of Krishna, oh, that is my duty. That is my real duty.
மேலும் கிருஷ்ணருக்கு சேவை புரியிறது, அதுதான் கடமை, அதுதான் என்னுடைய உண்மையான கடமை.
When we come to this knowledge, then we become Mahatma or the great soul.
எப்போ நாம இந்த ஞானத்துக்கு வர்றோமோ அப்போ நாம மகாத்மா அல்லது மிகப்பெரிய நபரா ஆகிறோம்.
வாசுதேவ சர்வமீதி சா மகாத்மா சுதுர்லப் இல் ஃபைண்ட் இன் தி பகவத் கீதா பகுநாம் ஜன்மநாம் அந்தே ஜானவான் மாங் பிரபத். ஆஃப்டர் மெனி மெனி பர்த், when a person, when a soul is perfectly elevated to the platform of real knowledge, transcendental knowledge, then what does he do?
Vasudeva sarvamiti sa mahatma sudurlaba. Bhagavad Gita le neenga paakalam bahunam janmanam ante jnanavam am prapatyate. Pala pala piravigalukku piragu oru nabar oru aatma eppo pakkuvama உண்மையான ஞானம்ன்ற தளத்துக்கு உயர்த்தப்படுறானோ உன்னத ஞானத்தில், அப்போ அவன் என்ன செய்யறான்?
He surrenders unto me, Krishna says. He surrenders unto me. Why?
Krishna சொல்றார் அவன் என்னிடத்தில் சரணடைகிறான்னு. ஏன்?
நான் வாசுதேவ சர்வமீதி. You are everything. Vasudeva means Krishna. This is Krishna consciousness.
வாசுதேவ சர்வமீதி, நீரே அனைத்தும். வாசுதேவ அப்படின்னா கிருஷ்ணர், இதுதான் கிருஷ்ண உணர்வு.
கிருஷ்ணர் சச் மகாத்மா சுதுல்லவா, சச் கிரேட் சோல் இஸ் வெரி ஸ்கேர்ஸ் ரியலி ஃபார்ம்.
ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார், அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் சுதுர்லபா, அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் மிக அரிதானவர்கள், அவர்களை காண்பது அரிதுன்றார்.
பட் any intelligent person if he understands this philosophy, that my ultimate goal of life is to surrender unto Krishna, why not surrender immediately?
Ana, எந்த ஒரு புத்திசாலி நபரும் இப்போ தத்துவமே நம்ம வாழ்க்கையினுடைய இறுதி குறிக்கோள் கிருஷ்ணனிடத்தில் சரணடைகிறது தான் அப்படின்றத புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ஏன் உடனடியாக சரணடையக்கூடாது? எதுக்காக நான் காத்திருக்கணும்? பகுனாம் ஜென்மனாமந்தே ஏன் பல பிறவிகள் நான் காத்திருக்கணும்?
The next stage is called real sannyas. Tarjam. Tarjam means it is my duty.
அதனால அந்த நிலை தான் உண்மையான சந்நியாசம். காரியம். காரியம் அப்படின்னா இது என்னுடைய கடமை.
I am not forced, but voluntarily, out of love, transcendental love. Just like mother serves this child out of love. There is no question of salary or remuneration.
நான் நிர்பந்திக்கப்படல, ஆனா தானாகவே அன்பினால, உன்னதமான அன்பினால, எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு அன்பினால சேவை புரியறாங்களோ அங்க வந்து ஊதியம் சம்பளம் என்ற கேள்விக்கு இடம் கிடையாது.
The mother loves his child similarly. You can love the Supreme Lord in many ways.
எப்படி ஒரு தாய் குழந்தை மீது அன்பு காட்டுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் முழுமுதற் கடவுள் மீது பல விதத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தலாம்.
You can love the Supreme Lord as master. You can love the Supreme Lord as friend. You can love the Supreme Lord as child. You can love the Supreme Lord as your husband.
நீங்க முழுமுதற் கடவுளை ஒரு எஜமானரா அவருக்கு சேவை புரியலாம். நீங்க முழுமுதற் கடவுளை உங்களுடைய குழந்தையா பாவிச்சு சேவை புரியலாம். முழுமுதற் கடவுளை உங்களுடைய நண்பரா நீங்க சேவை புரியலாம். நீங்க முழுமுதற் கடவுளை உங்களுடைய கணவரா நினைச்சு சேவை புரியலாம்.
Anyway, there are five different rasas or sumas in which we are eternally related with the Supreme Lord.
இந்த மாதிரி முழுமுதற் கடவுளோடு நம்ம நித்தியமாக வைத்திருக்கக்கூடிய அந்த உறவானது ஐந்து விதமான ரசங்களில் இருக்கு. அதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஈடுபடலாம்.
And when we are actually in the liberated stage of our knowledge, we can understand that our relationship with the Lord is in this way. That is called Swarup Siddhi.
மேலும் எப்போ உண்மையிலேயே நம்ம எல்லா ஞானத்தோடும் விடுதலை அடைந்த நிலையில் இருக்கமோ அப்போ நம்மால் முழுமுதற் கடவுளுடனான நம்முடைய உறவு இந்த விதத்தில் தான் இருக்குது அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு பேர் ஸ்வரூப சித்தி.
That is real self-realization. That is real self-realization.
அவர் தான் உண்மையான தன்னை உணர்ந்த ஆத்மா. அதுதான் உண்மையான தன்னை அறிதல்.
Everyone has an eternal relationship with the Lord, either in the conception of master and servant, or in the conception of friend and friend, or in the conception of parents and the child, or in the conception of husband and wife, or in the conception of paramour and lover and beloved.
ஒவ்வொருத்தருக்குமே முழுமுதற் கடவுளுடனான நித்தியமான உறவு முறை இருக்கு. அது எஜமானர் சேவகர் என்ற எண்ணத்தில் இருக்கலாம், அல்லது நண்பனுக்கு நண்பனாக இருக்கலாம், அல்லது பெற்றோருக்கு குழந்தையாக இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி அப்படின்ற எண்ணத்தில் இருக்கலாம், அல்லது காதலன் காதலி அப்படின்ற உறவு முறையில் இருக்கலாம். அதனால் இந்த உறவு முறைகள்லாம் நித்தியமாக இருந்துட்டு இருக்கு.
Now, the whole process of spiritual realization is to come to this stage, transcendental stage.
இப்போ இந்த ஆன்மீக உணர்தல் என்ற இந்த மொத்த வழிமுறையுமே இந்த உன்னத தலத்துக்கு வர்றதுக்காக தான்.
This relationship with the Supreme Lord இஸ் பர்ஹார்ட்டட்லி ரிஃப்ளெக்டட் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட்.
முழுமுதற் கடவுளுடனான இந்த உறவு தான் இந்த பௌதிக உலகத்தில் தெரிபடைந்து பிரதிபலிக்குது.
And therefore we have got this relationship here, master and servant.
அதனால தான் இங்கேயும் எஜமானர் சேவகன்ற அந்த உறவு முறை இருக்கு.
But because it is perverted, therefore that relationship is not master and servant.
ஆனால் இது திரிபடைந்து போயிருக்கிறதுனால இங்க அது எஜமானர் சேவகன்ற உறவா இல்லை.
The relationship is with the money and the benefits. There is no love.
அந்த உறவு முறையானது பணம் மற்றும் லாபத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. அங்க அன்புன்றது கிடையாது.
There is no love. Here in this material world, the master and the servant, that relationship continues so long the master is able to pay the servant.
இந்த பௌதிக உலகத்தில் அன்புன்றதெல்லாம் கிடையாது. அதனால தான் இங்க எஜமானர் சேவகன்ற அந்த உறவு முறை, எஜமானர் எவ்வளவு காலத்துக்கு சேவகனுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு காலம் வரைக்கும் தான் இருக்கும்.
As soon as the payment is stopped, the relationship of master and servant also stops.
சம்பளம் கொடுக்கப்படுறது நிறுத்தப்பட்ட உடனே எஜமானர் சேவகன்ற அந்த உறவு முறையும் நின்று போயிடும்.
Therefore that is not eternal. Come on, sit down.
அதனால தான் அது நித்தியமானதல்ல.
That is not eternal.
அது நித்தியமானதல்ல.
Similarly, here also there is relationship between friend and friend, but in slight difference of opinion the friendship breaks. The friend becomes enemy. Therefore it is perverted reflection.
அதே மாதிரி இரு நண்பர்களுக்கு இடையிலான உறவு முறையும் இங்க அப்படிதான். இங்க கருத்து வேறுபாடு, சிறிதளவு கருத்து வேறுபாடு வந்தாலும் அந்த நட்பு முறிந்து போயிடுது. நண்பன் எதிரி ஆயிடுறான். அதனால தான் இது திரிபடைந்த பிரதிபலிப்பு.
Similarly, the relationship between relationship between mother and son, a slight difference of opinion breaks the relationship and the son becomes out of the relationship of mother. Mother becomes out of the every way, husband and wife, a slight difference of opinion, there is divorce, separation.
அதே மாதிரி தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு, அவங்களுடைய கருத்து சிறிதளவு வேறுபட்டிருந்தாலும் கூட உடனடியாக தாய்கிட்ட இருந்து மகன் பிரிஞ்சிடறான், மகன்கிட்ட இருந்து தாய் பிரிஞ்சிடறாங்க. எல்லா விதத்திலையுமே கணவன் மனைவி உறவு கூட சிறிதளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் விவாகரத்து பிரிவுன்னு வந்துடுது.
நோ ரிலேஷன்ஷிப் ஹியர் இன் திஸ் மெட்டீரியல் வாஸ் தி ஆக்சுவல். ஆல் இஸ் ரிமெம்பர் தட் ஆல் ரிலேஷன்ஷிப் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் பர்ஹார்ட்டட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப் which we have got eternally with the Supreme Personality of God.
அதனால தான் இங்க பௌதிக உலகத்தில் எந்த உறவுமே உண்மையானது அல்ல. எப்பொழுதுமே நம்ம என்ன நினைவுபடுத்திக்கணும்னா, இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே முழுமுதற் கடவுளருடான நம்முடைய நித்தியமான உறவினுடைய திரிபடைந்த பிரதிபிம்பம் தான்.
It is simply reflected, just like the sun shines, and the sun shine is reflected in the glass, and that reflection comes to your in my apartment at 6 o'clock the sunshine comes from the western side, eastern side. Then in the evening the sunshine cannot come from the eastern side, the sunshine comes from the western side, but it is coming because it is reflected through a glass in the opposite house.
அது வெறுமனே பிரதிபலிப்பு தான். எப்படி சூரிய ஒளியோ அது மாதிரி சூரிய ஒளி கண்ணாடியில் பிரதிபலிக்கும் போது அது எதிர் திசையில் பிரதிபலிக்குது. இப்போ என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு சூரிய ஒளி கிழக்கு திசையிலிருந்து வரும். ஏன்னா மாலை நேரத்தில் சூரிய ஒளி மேற்கிலிருந்து தான் வரணும், ஆனால் இது கண்ணாடியில் எதிர் வீட்டில் இருக்கிற கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்கிறதுனால கிழக்கு திசையில இருந்து வருது.
This is the idea of reflection. That reflection of the sunshine is not real. But it appears just like sunshine.
அந்த பிரதிபலிக்கிறதோட எண்ணம் இதுதான். இப்போ அந்த சூரிய ஒளி பிரதிபலிக்கிறதுன்றது உண்மையானதல்ல, ஆனால் அது உண்மையானது போல தோன்றது.
Similarly, all our relationship here, either as master and servant, or as friend and friend, or as parents and child, or as husband and wife, or as lover and the beloved, any relationship, whatever we see here, that is the perverted reflection of our eternal relationship with God.
அதே மாதிரி தான் இங்கே நம்முடைய எல்லா உறவுகளுமே, அது எஜமானருக்கு சேவகன்ற உறவாக இருக்கலாம், அல்லது நண்பர்கள் என்ற உறவாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி அல்லது காதலர்கள், எந்த உறவாக இருந்தாலும் நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே கடவுளுடனான நம்முடைய அந்த நித்தியமான உறவின் பிரதிபலிப்பு தான்.
When we come to that and the platform of understanding, then we are perfectly in knowledge.
அதனால எப்ப இந்த புரிதலுடைய தளத்துக்கு நம்ம வர்றோமோ அப்ப நம்ம பக்குவமான அறிவு கொண்டிருக்கோம் அர்த்தம்.
So when that knowledge comes, here it is stated, he said, the service of the Lord, Krishna consciousness, karjam, karjam means it is my duty.
அதனால் எப்போ அந்த ஞானம் நமக்கு வரும், அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்போ ஒருத்தர் பகவானுக்கான சேவையில் ஈடுபடுறாரோ, கிருஷ்ண உணர்வில், காரியம் காரியம் அப்படின்னா அது என்னுடைய கடமை.
பிகாஸ் ஐ ஹவ் காட் மை இட்டர்னல் லவ் ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா. தேர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் ரெமுனரேஷன். அப்கோர்ஸ் ரெமுனரேஷன் இஸ் தேர் 1000 டைம்ஸ் மோர் தென் what remuneration we get here by rendering our service. Krishna, 1000 times, not 1000 times, there is no limit.
ஏன்னா கிருஷ்ணருடனான நித்தியமான உறவு முறை எனக்கு இருக்கிறதுனால அங்கு சம்பளம் என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. உறுதியாக நம்ம இங்கே சேவை பண்ணுறது மூலமாக என்ன சம்பளம் கிடைக்குமோ அதை விட 1000 மடங்கு நம்ம கிருஷ்ணருக்கான சேவையில் ஈடுபடும் போது கிடைக்கும். 1000 முறை அப்படின்றது அது அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு எல்லையே கிடையாது.
There is a nice story of a great devotee, Bali Maharaj. Bali Maharaj was a very powerful king and he conquered over the heavenly planet.
ஒரு சிறந்த பக்தரோட நல்ல கதை இருக்கு. அவர் பலி மகாராஜா. பலி மகாராஜா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மன்னர். அவர் சொர்க்கலோகங்கள் எல்லாம் வெற்றி கொண்டிருந்தார்.
So, the denizens of the heavenly planet, they appeal to the Supreme Lord to save them, that we are now conquered by the demonic king, Bali Maharaj.
இப்போ சொர்க்கலோக வாசிகள் எல்லாம் போய் முழுமுதற் கடவுள் இடத்துல ஒரு முறையிடுறாங்க. இப்போ இந்த அசுரராஜனான பலி மகாராஜர் எங்களை எல்லாத்தையும் வெற்றி கொண்டுட்டார்.
சோ பலி மகாராஜ் அண்ட் கிருஷ்ணா டுக் தி ஷேப் ஆஃப் எ டுவார்ஃப் அண்ட் வென் டு பலி மகாராஜ் ஃபார் பேகிங் அஸ் எ பிராமின் பாய் அண்ட் ஹி அப்ரோச்ட் ஹிம். பலி மகாராஜ், ஐ வாண்ட் சம்திங் ஃப்ரம் யூ, ஆர் எ கிரேட் கிங், you give in charity to the brahmins, so I want something from.
அதனால கிருஷ்ணர் ஒரு குள்ளமான ஒரு பிராமண ரூபம் எடுத்துக்கொண்டு பலி மகாராஜா கிட்ட போய் பிக்ஷா கேட்கிறார். ஒரு சிறுவனா இப்போ அவர் பலி மகாராஜா அணுகிய போது, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் பிராமணருக்கெல்லாம் நிறைய தானம் கொடுக்குறீங்க, நான் உங்ககிட்ட இருந்து பிக்ஷா கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றார்.
The Bali Maharaj said, yes, I shall give you what you want. Now I want land of three, in the measurement of my soul, three soul measurement. That's all.
அதுக்கு பலி மகாராஜ் சொன்னார், ஆமாம் நான் வந்து தானம் கொடுக்குறேன் தான், உனக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ அவர் சொல்கிறார், எனக்கு என்னுடைய காலில் நான் வந்து ஒரு 3 அடி நிலம் அளந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறார்.
So he was a boy, his soul was soul not very long. The Bali Maharaj said, what he'll do is a small piece of land, and but he said, yes, that will suffice me. If you promise this three measurement of my 3 palms land, that will suffice.
அதனால் அவர் சிறுவனாக இருந்ததுனால அவருடைய பாதமும் ஒன்றும் நீட்டமாக இல்லை. பலி மகாராஜ் சொல்கிறார், நீங்கள் இந்த சின்ன நிலத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லை அது எனக்கு போதுமானது, நீங்கள் உறுதி கொடுத்த மாதிரி எனக்கு 3 அடி நிலம் கொடுத்தீங்கன்னா போதும், அது எனக்கு போதுமானதுன்றார்.
Then Bali Maharaj agreed, and by his 2 measurement of the farm he covered the whole universe.
பிறகு பலி மகாராஜா ஒத்துக்கொண்ட பிறகு அவர் அவருடைய 2 அடியிலேயே இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் அளந்துறார்.
Then he is asking Bali Maharaj, now whatever you got now it is finished by 2 feet, by 2 measurement of my farm. Now where I am going to keep my third one?
இப்போ அவர் கேட்குறார், பலி மகாராஜரே உங்ககிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் இப்போ 2 அடியில் நான் அளந்துட்டேன் என்னுடைய காலால், இப்போது நான் என்னுடைய 3வது அடியை எங்கே நான் கொண்டு போய் வைக்கிறது?
Then Bali Maharaj understood that it is a favor of the Supreme Lord. He said, my dear Lord, yes, I have now lost everything, I have no other property, but I have got my head. Please kindly keep.
பிறகு பலி மகாராஜா புரிஞ்சிட்டு பகவானுடைய கருணை கிடைக்கிறத புரிஞ்சிட்டு, இப்போது எனக்கு என்னுடைய தலை மட்டும்தான் இருக்குது, அதனால் கருணையோடு என்னுடைய தலைமையில் உங்களுடைய திருவடியை வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார்.
ஸோ தி லார்ட் வாஸ் வெரி மச் ப்ளீஸ் ஆன் ஹிம் அண்ட் ஹி ஆஃபர்ட் பலி மகாராஜ், தென் வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் மீ?
அதன் பிறகு பகவான் ரொம்பவும் திருப்தி அடைகிறார். அதுக்கப்புறம் பலி மகாராஜ்கிட்ட கேட்குறார், என்னிடத்திலிருந்து உனக்கு ஏதாவது
வேணுமான்னு. No, I never expected anything from you. I could understand you wanted from me everything. So I have offered my everything, that is finished. I'll do it.
இல்லை, நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்னிடத்துல இருக்கிற எல்லாமே தேவைன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால் இருந்த எல்லாத்தையும் இப்போ கொடுத்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு எதுவும் வேண்டாம்.
Then Lord says, yes, but from my side, I have got something to offer you. And I shall remain as your order carrier servant in your door.
அதன் பிறகு பகவான் சொல்கிறார், ஆனால் என் பக்கத்திலிருந்து உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், அதனால் உன்னுடைய நுழைவாயில் நான் காப்பாளனா உங்களுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார்.
So he remained always, just like we are sitting here, there may be some doorman. He is a Lord, became his doorman.
இங்கே எப்படி நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோமோ அதே மாதிரி பகவான் அங்கே வாயு காப்பாளனா எப்பவும் அங்கே இருந்துகிட்டே இருக்கார்.
So that is the return. If we offer something to Lord, that is rewarded in many millions of times. So we should not expect.
அதுதான் இங்கே பதிலுக்கு கிடைக்கிறது. இப்போ பகவானிடத்தில் எதையாவது நம்ம அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா அவர் 1,000,000,000 மடங்கு அதிகமாக நமக்கு கொடுக்குறார். அதனால் நம்ம எதையும் எதிர்பார்க்கக்கூடாது.
The Lord is always serious to return the service of the servant, of his reward.
அதனால் எப்போவுமே பகவான் அவருடைய சேவகர்களின் சேவைக்கு அல்லது அவருடைய பக்தர்களுடைய சேவைக்கு சேவை செய்யறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கார்.
There are many devotees. This devotee, Bali Maharaj, is surrender everything for the service of the Lord.
இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்காங்க. இந்த பக்தர், இந்த பலி மகாராஜர், பகவானுடைய சேவைக்காக எல்லாத்தையும் சரணடை வச்சார். அதனால அவர் மிக பிரபலமான ஒரு மன்னரானார்.
சர்வாத்ம சபனே அவபத் பலி வையாசுகிதம். Anyone who thinks that service of Krishna or service of the Lord is my duty, he is the man in perfect knowledge.
அதனால யார் ஒருத்தர் பகவானுடைய சேவை, கிருஷ்ணருக்கான சேவை, இது என்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறாரோ அவர் பக்குவமான அறிவுடையவராகிறார்.
சன்னியாசி தா ஜோகி and is actually yogi. We have heard the names of so many yogis, but here Krishna says in the Bhagavad Gita he is actual yogi, who has surrendered himself fully unto me and he is engaged in my service as a matter of duty. That
sa sanyasi cha yogi cha avanda unmayana yogi. நம்ம நிறைய யோகிகளுடைய பெயரை கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இங்கே கிருஷ்ணர் உண்மையான யோகி யாருன்றத பகவத்கீதையில் சொல்றார். யார் ஒருத்தர் தன்னை என்னிடத்துல சரணடைய வச்சு ஒரு கடமையா எனக்கான சேவையில் ஈடுபட்டு இருக்கானோ அவன் தான் அப்படின்றார்.
Those have left home.
Na Niragni. Niragni abdina veeta vittittu vandavanga.
Banasam dharma, one who is a householder, he has to perform daily yoga. So there is fire. He still will find the fire worshipper.
Varnashrama dharmathile krahastra irukkakoodiya oruthar தினசரி யஜ்யம் பண்ணணும் அப்படின்னா அங்கே நெருப்பு இருக்கும். இன்றைக்கும் கூட நீங்கள் அந்த பார்சி மக்கள் பக்கத்தில் அந்த நெருப்பை வழிபடுறதை பார்க்கலாம்.
ஸோ திஸ் ஃபயர் வார்ஷிப் இஸ் ரெக்கமெண்டட் இன் வேதிக் லிட்டரேச்சர். ஸோ கிரகஸ்தர்ஸ் ஆர் தி ஹவுஸ் ஹோல்டர்ஸ், தேர் எக்ஸ்பெக்டட் டு ஆஃபர் சாக்ரிஃபைஸ் இன் தி ஃபயர் டேஸ்.
இந்த வேத யஜ்யங்கள் வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதனால் கிரகஸ்தர்கள் அவங்க தினசரி இந்த யாகங்களை செய்யறது எதிர்பார்க்கப்படுது.
சன்னாசமிதி பிராஹு யோகம் தத் வித்தி பாண்டவா ந ஜசங் நஸ்த சங்கல்ப யோகி பவதி கஷ்டம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜங் சன்னாசமிதி பிராஹு Lord Sri Krishna in the steps of yoga, that whatever is known as sannyas, renounce order applies, that is also yoga.
இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. எம் சந்நியாசம் இதி பிராகு, பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துறார், எதையெல்லாம் சந்நியாசம்னு அறியப்படுதோ அதாவது துறவு வாழ்க்கையும் கூட யோகம்தான்.
யோக சிஸ்டம் and sannyas, there is no difference. Because everything on the yoga system, this Bhagavad Gita is also known as yoga system.
Yoga muraikum sannyasathukkum verupadu kedaiyadhu. Yena ellame yoga muraiyila dhaan irukku. Indha Bhagavad Gita kuda yoga murainu dhaan ariyapadudhu.
You'll find here three kinds of yoga. Karma yoga, Jnana yoga, and bhakti yoga.
இங்க நீங்க மூன்று வகையான யோகங்கள் இருக்கிறத கவனிக்கலாம். கர்ம யோக, ஞான யோக, பக்தி யோக.
So just like you have got a staircase to rise up to the fifth or sixth or tenth floor or more than that, the whole staircase for the lift service is called yoga.
இது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு இங்கே 5 மாடி 6 மாடி அல்லது 10 மாடி அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு மேலே போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்குது. இந்த மேலே உயர்த்துறதுக்கான அந்த படிக்கட்டுகள் எல்லாமே அந்த யோக வழிமுறை தான்.
Now, somebody may be in the fifth floor, somebody may be in the tenth floor, somebody may be on the 50th floor, but the same lip service is going. So you take the lip service as the yoga, connection between the highest story to the down.
இப்போ யாராவது ஒருத்தர் ஐந்தாவது தளத்தில் இருக்கலாம், ஒரு சிலர் பத்தாவது தளத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் ஐம்பதாவது தளத்தில் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே இந்த உயர போகணும் அப்படின்ற அந்த வழிமுறையை உபயோகிக்கிறதுனால அவங்க எல்லாருமே அந்த யோக வழிமுறையில் இருக்காங்கன்றது தான் அர்த்தம். ஏன்னா அது வந்து மிக உயர்ந்த தளத்திலிருந்து தரைத்தளம் வரைக்கும் தொடர்புபடுத்தியிருக்கு.
Anyone who has elevated himself to a certain platform, someone is called Karma Yogi, someone is called Jnana Yogi, someone is called Dhyana Yogi, someone is called Bhakti Yogi. So there are different kinds of yoga in this conception.
யார் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட தலத்துக்கு தன்னை உயர்த்தி கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் கர்ம யோகி, சில பேர் ஞான யோகி, சில பேர் தியான யோகி, சில பேர் பக்தி யோகி, இப்படி வெவ்வேறு வகையான யோக வழிமுறைகள் இருக்கு. அதுதான் இங்கே குறிப்பிடுது.
அதர்வைஸ் தி லிப் சர்வீஸ் யோகா சர்வீஸ் இஸ் தி சேம், இட் இஸ் தி டிஃபரன்ஸ் இஸ் பிட்வீன் தி எலிவேஷன் பாயிண்ட்.
அப்படி இல்லைன்னா இந்த யோக வழிமுறையும் சரி இந்த படிக்கட்டு வழிமுறையும் சரி ஒன்றே தான். ஏன்னா வித்தியாசம் என்னன்னா எவ்வளவு உயரம் ஒருத்தர் உயர்ந்திருக்கார் அதுதான்.
சிமிலர்லி சந்நியாசம் இது பிராகு யோகம் தங்க வித்தி பாண்டவம். ஓ அர்ஜுன், பாண்டவ மீன்ஸ் தி சன் ஆஃப் பாண்டு அர்ஜுன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் சந்நியாஸ் அண்ட் வாட் இஸ் யோகா, தே ஆர் தி சேம் பிரின்சிபல்.
அதே மாதிரி எம் சந்நியாசம் இது பிராகுர் யோகம் தம் வித்தி பாண்டவா. ஓ அர்ஜுனா, பாண்டவா அப்படின்னா பாண்டுவோட புதல்வன். அர்ஜுனா, சந்நியாசன்றது என்ன, யோகான்றது என்னன்றத உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அவைகள் ரெண்டுமே ஒரே கொள்கையை கொண்டது.
They are the same principle. How? Na jhasang nasta sankalpa yogi bhavati kastan. Because without being freed from desire or sense gratification, nobody can become either a yogi or a sannyas.
எப்படி ரெண்டும் ஒரே கொள்கை உடையது? ஏன்னா புலனின்பத்துக்கான ஆசையிலிருந்து விடுபட்டு இருக்காம யாராலையும் யோகியாவோ சன்னியாசியாகவோ ஆக முடியாது.
Everyone is trying to have some profit out of his activities. There are many yogis, they perform yoga system or teach yoga system for some profit. But that is not the idea of yoga system.
ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய செயல்களுக்கான பலனை எதிர்பார்த்து தான் அதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. நிறைய யோகிகள் இருக்காங்க, அவங்க யோக வழிமுறையை பயிற்சி செய்யும்போது அவங்க அல்லது யோகத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அதிலிருந்து ஏதாவது நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்றது தான் பார்க்குறாங்க. ஆனால் யோக வழிமுறையினுடைய கருத்தே அது அல்ல.
Everything should be engaged in the service of the Lord. Everything. Whatever we do, either as ordinary worker, or as sannyasi, or as yogi, or as jnani, all our energy should be doctrine with Krishna consciousness.
Ellathiyume bhagavanudaiya sevaikkaga eedupadathapadanum. Ellathiyume nama edha seidhalum seri adu oru sadharana vela seiyakoodiyavangala irukkalam alladhu sanyasiya irukkalam alladhu yogiya irukkalam alladhu oru gnaniya irukkalam nammude ella shaktiyum Krishna unarvu endradhila inaithukollanum.
That is real sannyas, that is real yoga.
அதுதான் உண்மையான சந்நியாசம், அதுதான் உண்மையான யோகம்.
அருதுக்கம் நிஜோகம் கர்ம காரணம் உச்சதே. Those who are just stepping on the staircase of the yoga system, for them கர்ம காரணம் உச்சதே, தே மஸ்ட் வாக்.
யாரெல்லாம் யோக முறை என்ற அந்த படிக்கட்டுகளில் கால் வைக்கிறாங்களோ அவங்க கர்ம காரணம் உச்சத்தை அவங்க செயல்பட்டுதான் ஆகணும்.
இன் தி பிகினிங் நோபடி ஷுட் ஸ்டாப் வர்க்கிங்.
ஆரம்பத்தில் செயல்படுறதிலிருந்து யாருமே நிறுத்தப்படக்கூடாது.
நோபடி ஷுட் ஸ்டாப் வர்க்கிங். தட்ஸ் லைக் யூ வில் ஃபைண்ட் இன் தி பகவத் கீதா தட் கிருஷ்ணா requesting Arjuna to become a yogi, but he never asked him to cease from the fight.
யாருமே செயல்படுறதை நிறுத்திடக்கூடாது. எப்படி நீங்க பகவத்கீதையில பாக்குற மாதிரி கிருஷ்ணர் அர்ஜுனனை யோகியாக சொல்லி கேட்கிறார், ஆனா நீ சண்டை போடுறதுல இருந்து விலகிறன்னு அவர் சொல்லவே இல்லை.
How one can become a yogi at the same time remain a fighter? That a practical example you see.
எப்படி ஒருத்தனால சண்டை போடுறனாவும் இருந்துகிட்டு யோகியாகவும் ஆக முடியும்? அதுதான் இங்க நடைமுறை உதாரணத்தை நீங்க பார்க்கலாம்.
கிருஷ்ணா இஸ் ஆஸ்கிங் அர்ஜுன், தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா, மை டியர் அர்ஜுன், தேர்ஃபோர் யூ பிகம் எ யோகி.
கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட கேட்கிறார், தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா, எனதருமை அர்ஜுனா, நீ யோகி ஆகணும் அப்படின்றார்.
பட் ஹி அட் தி சேம் டைம் ஹி இஸ் ஆஸ்கிங் டு ஃபைட். நவ வி நோ தி யோகி சிட்ஸ் டவுன் அட் எ பிளேஸ் அண்ட் மெடிடேட்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேட்ஸ் ஹிஸ் மைண்ட் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஹிஸ் சென்சஸ். ஹவ் இஸ் தட் ஹி இஸ் ஃபைட்டிங் அட் தி சேம் டைம் யோகி? திஸ் இஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் பகவத்கீதா.
ஆனா அதே சமயத்தில் அவர் சண்டை போட சொல்லியும் கேட்கிறார். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, யோகின்னா ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் செய்வார், அவர் மனதை கட்டுப்படுத்துவார், புலன்களை கட்டுப்படுத்துவார். இப்போ ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே அதே சமயத்தில் யோகியாகவும் எப்படி இருக்க முடியும்? இதுதான் பகவத்கீதையினுடைய மர்மமே.
You can remain a fighting man at the same time the highest yogi, highest sannyasi. How? In Krishna consciousness. You have to fight for Krishna, that's all.
நீ போர் வீரனா இருந்துட்டு அதே சமயத்துல நீ மிக உயர்ந்த யோகியாவும் இருக்க முடியும், மிக உயர்ந்த சன்னியாசியாவும் இருக்க முடியும். எப்படி? கிருஷ்ண உணர்வுல. சோ நீ கிருஷ்ணருக்காக சண்டை போடணும், அவ்வளவுதான்.
That is the secret. That is the
secret. அதுதான் ரகசியமே.
If you fight for Krishna, if you fight for war, fight for, work for Krishna, if you eat for Krishna, if you sleep for Krishna, if you do everything for Krishna, then you are the yogi, you are the sannyasi and you are everything.
நீ கிருஷ்ணருக்காக சண்டை போட்டனா, கிருஷ்ணருக்காக செயல்பட்டனா, நீ கிருஷ்ணருக்காக சாப்பிட்டனா, நீ கிருஷ்ணருக்காக தூங்கினா, நீ எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக செய்த அப்படின்னா, அப்ப நீ தான் யோகி, நீ தான் சன்னியாசி, நீ தான் எல்லாமே.
That is the secret of Bhagavad. It is a practical example, see.
அதுதான் பகவத்கீதையுடைய ரகசியம். இது நடைமுறை உதாரணம்.
That Arjuna is asked, தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. My dear, now you will find in this chapter, Krishna will instruct Arjuna how to become a dhyana yogi. That is meditation, yogi in meditation.
நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் அர்ஜுனனை கேட்கிறார், தஸ்மாத் யோகிம் பவ அர்ஜுனா. நீங்க இதே அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துறார், நீ தியான யோகி ஆகணும். அதுதான் தியானம். தியானத்தால யோகி ஆகிறது.
He will ask Arjuna in this chapter and he will find Arjuna will say, my dear Krishna, it is impossible for me. It is impossible for me. The system which is a government for meditation is not possible for me.
நீங்க பார்க்கலாம், இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை கேட்பார். அர்ஜுனன் சொல்வான், எனது அருமை கிருஷ்ணா, எனக்கு இது சாத்தியம் இல்லாதது. நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய இந்த தியான வழிமுறை எனக்கு சாத்தியம் இல்லாததுன்றான்.
And actually also, although the instruction of yoga system is offered to Krishna in very full detail, you'll never find in the history of Arjuna's life that ever he became a meditator. Ever.
உண்மையிலே அது அப்படிதான். யோக வழிமுறையினுடைய முழு விவரங்களையும் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டிருந்தாலும் கூட அர்ஜுனனுடைய வரலாறில் அவனுடைய வாழ்க்கையில் எப்போவுமே அவன் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத நீங்கள் பார்க்கவே முடியாது. அது எப்பவுமே இல்லை.
Then how became the most perfect yogi? That is that I will find in the, at the end of this chapter, that one who is always thinking of Krishna.
அப்படி இருக்கும்போது அவன் எப்படி மிகவும் பக்குவமான ஒரு யோகி ஆனான் அதை நீங்கள் இதே அத்தியாயத்தினுடைய கடைசியில் பார்க்கலாம். யார் ஒருத்தர் எப்பொழுதும் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கானோ அவன் தான் அப்படின்றார்.
யோகி நாமதி சர்வேசாம் மக்தத சந்தனாத்மனா சத்யாவான் விதத்தி ஜூமா சமய யுக்ததமோ மதா. கிருஷ்ணா when he saw that Arjuna, he declined. Then he said, my dear Krishna, my dear Arjuna, you are the highest yogi. You are the topmost yogi. Why? Because you are always thinking of me.
கிருஷ்ணர் அர்ஜுனை மறுக்கிறான்றதை பார்த்தப்போ அவர் சொல்றார், எனது அருமை அர்ஜுனா, நீ தான் மிக சிறந்த யோகி, நீ தான் மிக உயர்ந்த யோகி. ஏன்னா நீ எப்பொழுதுமே என்னுடைய நினைவிலேயே இருக்க.
அவ்வளவுதான். Of jnana, yoga, dhyana, whatever, sacrifice, charity and penance, all the recommended activities for spiritual realization ends in Krishna consciousness.
என்னை சிந்திப்பதை தவிர உனக்கு வேறு எந்த கடமையும் கிடையாதுன்றார். எல்லா பக்குவமும் ஞான யோகா தியானம் எதுவாக இருந்தாலும் யாகங்கள் தானம் தவம் ஆன்மீக உணர்வுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளுமே கிருஷ்ண உணர்வில் முடிஞ்சு போயிடுது.
If you directly become Krishna conscious, then you are yogi, sannyasi and everything, as it is stated here. Sa sannyasi sa yogi cha. He is sannyasi, he is yogi and he is everything.
அதனால் நீ நேரடியாக கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்ட அப்படின்னா அப்போது நீ தான் யோகி சந்நியாசி எல்லாமே இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ச சந்நியாசிச்சா யோகிச்சா அவன்தான் சந்நியாசி அவன்தான் யோகி அவன்தான் எல்லாமே.
தி சிம்பிள் மெத்தட் டு பிகம் கிருஷ்ண கான்ஷியஸ் இஸ் தி ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப்.
அதனால் கிருஷ்ண உணர்வுக்கு வர்றது அப்படின்ற இந்த எளிமையான வழிமுறை தான் வாழ்க்கையினுடைய மிக பக்குவமான நிலை. அதனால தான் இந்த இயக்கம் கிருஷ்ண உணர்வுக்காக நிறுவப்பட்டிருக்கு.
The techniques are there in the Bhagavad Gita and there are Srimad Bhagavatam. Just try to accept this principle of life and your this human form of life will be successful and perfect by Krishna consciousness.
இந்த வழிமுறைகள்லாம் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதங்களில் இருக்கு. வாழ்க்கையினுடைய இந்த கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்தீங்கன்னா இந்த மனித வாழ்க்கையானது வெற்றிகரமானதாகவும் மிக பக்குவமானதாகவும் ஆகும். ஏன்னா கிருஷ்ண உணர்வு இருக்கிறதால.
ஆருக்கமுனிர்ஜுகம் கர்ம காரணம் உச்சதே தோஸ் ஆர் இன் தி பிலிமினரி ஸ்டேட் தே ஷுட் ஆல்வேஸ் வர்க் ஃபார் கிருஷ்ணா ஆல்வேஸ் தே மஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஆல்வேஸ் சம் டியூட்டி வாட் இஸ் தேர் டு வர்க் நவ் ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்.
அருக்ஷோர் முனேரியோகம் கர்ம காரணம் உச்சத்தை. யார் இந்த ஆரம்ப நிலையில் இருக்காங்களோ அவங்க எப்பொழுதுமே கிருஷ்ணருக்காக செயல்படணும். எப்பொழுதுமே எப்பவும் ஏதாவது கிருஷ்ணருக்கு செயல்படுறதுக்கான கடமை எனக்கு இருக்கா அப்படின்றத தேடிக்கிட்டே இருக்கணும்.
கர்ம காரணம் உச்சத்தை they should not remain idle for a second. Always find out some duty. That is meditation. How I shall work for Krishna?
Karma karana muchate. அவங்க எப்பொழுதுமே சும்மா இருக்காமல் ஒவ்வொரு வினாடியும் ஏதாவது கடமை இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு அதில் செயல்படணும். அதுதான் தியானம். எப்படி நான் கிருஷ்ணருக்காக செயல்படுறது?
ஜூகம் கர்ம காரணம் உச்சது ஜூகாருஷ்ணம் உச்சது He may not physically work, but because within himself, he is always working for Krishna.
மேலும் அந்த கிருஷ்ண உணர்வின் மிக பக்குவமான நிலையை உயர்ந்த நிலையை அடைந்த ஒருத்தர் அவர் உடலளவில் செயல்படாமல் போகலாம். ஆனாலும் அவர் உள்ளுக்குள்ளேயே கிருஷ்ணருக்காக செயல்பட்டுட்டே இருக்கார்.
சமக்காரணம் in the beginning, just like in small boys and children, they are always 24 hours engaged in the schooling.
Karma karyam uchate. ஆரம்பத்தில் எப்படி இந்த சிறுவர்கள் குழந்தைகள்லாம் எப்பொழுதும் 24 மணி நேரமும் படிக்கிறதுலேயே ஈடுபட்டு இருப்பாங்க.
Otherwise, they'll spoil. Similarly, those who are in the preliminary stage of Krishna consciousness, they should always engage themselves in the work. There are varieties of work.
அப்படி இல்லைன்னா அவங்க கெட்டவர்கள் ஆயிடுவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த கிருஷ்ண உணர்வின் ஆரம்ப நிலையில் இருக்காங்களோ அவங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வகையான செயலில் ஈடுபட்டுட்டே இருக்கணும். நிறைய வகை வகையான செயல்கள் இருக்கு.
Now, those who are actually working with our society, they practically do not find any time, any rest. There are so many work. They cannot finish. Day and night you have got work for Krishna consciousness.
இப்போ எங்களுடைய இயக்கத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா நடைமுறையில் அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு நேரமே கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. எப்போவுமே அதை முடிக்க முடியறதில்லை. ராத்திரி பகலாக அவங்க இந்த கிருஷ்ண உணர்வுக்காக நிறைய சேவையில் ஈடுபடுறாங்க. மேலும் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறதால நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். எங்களோட இந்த வேலைகளில் ஈடுபட்டுருக்கக்கூடிய இந்த மாணவர்கள், எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அவங்களும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்களும் சந்தோஷத்தை பார்க்க முடியும்.
இஃப் யூ சாண்ட் ஹரே கிருஷ்ணா 24 ஹவர்ஸ், யூ நெவர் கெட் டயர்ட். தட் இஸ் இட். யூ நெவர் கெட் டயர்ட் அண்ட் எனி அதர் மெட்டீரியல் திங். இஃப் யூ சாண்ட் ஆர் யூ ரிபீட் 3 டைம்ஸ் யூ கெட் டயர்ட்.
நீங்கள் ஹரே கிருஷ்ணாவை 24 மணி நேரமும் ஜபம் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு களைப்படையவே அடையாது. நீங்கள் வேறு எந்த ஒரு பௌதிகமானதாக இருந்தாலும் நீங்கள் 3 தடவை சொன்னீங்கன்னா கூட நீங்கள் களைப்படைஞ்சு போயிடுவீங்க.
இட் இஸ் பிராக்டிக்கல் திங். பட் இஃப் யூ கோ ஆன் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா 24 ஹவர்ஸ், யூ வில் நெவர் கெட் இட். சோ இஃப் யூ என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் தி ஆக்டிவிட்டி ஆஃப் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ், யூ வில் நெவர் கெட் டயர்ட் பிகாஸ் you are acting on the spiritual platform.
இது நடைமுறையில் நம்ம சோதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் 24 மணி நேரமும் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சோர்வடையவே மாட்டீங்க. நீங்கள் உங்களை இந்த கிருஷ்ண உணர்வு செயல்களில் ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்வுன்றதே வராது. ஏன்னா நீங்கள் ஆன்மீக தளத்தில் செயல்படுறீங்க.
Spiritual platform is absolute. The material planet platform is different. If you work very hard, then you get tired. So, these are the understanding of spiritual consciousness or Krishna consciousness.
ஆன்மீக தலம்ன்றது பூர்ணமானது. இந்த பௌதிக தலம் வேறுபட்டது. இப்போ நீங்கள் மிக கடுமையாக உழைக்கிறீங்க, நீங்கள் சோர்வடைவீங்க. அதனால் இதுதான் ஆன்மீக உணர்தல் அல்லது கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்ளுதல். இப்போ இங்க அது மிக தெளிவா விளக்கப்பட்டிருக்கு.
ஜதாஹி நேந்திரியாட்சேஷு ந கர்மசு அனுசஜ்ஜதே ச sarva sankalpa sannyasi yogarhura sadachate. When one becomes first class yogi, or when one is considered to be elevated in the highest yogic platform or sannyas platform, then jada, at that time, when, now in that case, a person works not for sense gratification, next.
எப்போ ஒருத்தர் முதல் தரமான யோகி ஆகிறாரோ அல்லது எப்போ அவர் மிக உயர்ந்த அந்த யோக தளத்தில் சந்நியாச தளத்தில் உயர்ந்திருக்காரோ ஏதா அந்த சமயத்தில் எப்போ ந இந்திரியார்த்தேஷு அந்த நபர் புலனின்பத்துக்காக செயல்படுறது கிடையாது.
Everyone is working for sense gratification. Everyone works here to get some reward, some remuneration for wages, and that is utilized for sense gratification.
ஒவ்வொருத்தருமே புலனின்பத்துக்காக தான் செயல்படுறாங்க. இந்த பௌதிக உலகத்தில் எல்லாருமே புலனின்பத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க. இங்கே வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அதில் ஏதாவது லாபம் கிடைக்கும், கூலி கிடைக்கும், அதை வந்து புலனின்பத்துக்கு ஈடுபடுத்தலாம்னு தான் செயல்படுறாங்க.
Now here it is said, yogarhura. When one is perfect yogi, that is explained here, that jadahi na indriyartheshu.
இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோகாரூதா, எப்போ ஒருத்தர் பக்குவமான யோகி ஆகிறாரோ, அதுவும் இங்கே விளக்கப்பட்டிருக்கு. எதாகினா இந்திரியார்த்தேஷு.
When one does not work for sense gratification, na karmasu amsajjate, he does not engage himself in the work simply for sense gratification.
Eppo oruthan pulan enbathukaga seyalpadradilla na karmasu anusajjate, avan avanude seyile eduparan appadina adu verumane pulan enbathukaga alla.
And sarva sankalpa sannyasi, and he has no desire to get any fruit.
Melam சர்வ சங்கல்ப சந்நியாசி, அவனுக்கு எந்த பலனையும் அடையணுன்றதுக்கான ஆசையும் கிடையாது.
ஏன்னா
அவன் ஆசைப்பட்டதுனால கிருஷ்ணர் ஏற்கனவே அங்கே இருக்கார், அவனுக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது.